இந்த முதல் வாரத்திலும் மீண்டுமாக இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனத்தையே நாம் வாசிக்க கேட்போம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:13 வாசிக்கலாம்.
நான் எனக்காக யூதாவை நானேற்றி எப்ராயிமிலே
வில்லை நிரப்பி
சியோனே
உன் புத்திரரை கிரேக்க தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி
உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன்.
இதை இந்த ஆண்டின் வாக்கு தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். கடந்த 31 இரவு நாம் கூடி வந்து 1 அந்த இரவு ஆராதனையிலே நாம் இந்த வசனத்தை தியானித்தோம். மீண்டுமாக இதிலிருந்து உங்களுக்கு நான் இன்னும் சில ஆலோசனைகளை கொடுக்க நினைக்கிறேன். சியோனே, உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன்கிறார் ஆண்டவர். இங்கே பார்க்கும் பொழுது அன்றைக்கு நாம் சில காரியங்களை கவனித்தோம். இன்றைக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்லுகிறேன். சியோன் என்பது தேவ ஜனங்களை குறிக்கும். கிரேக்க தேச புத்திரர் என்பது புறஜாதி ஜனங்களை குறிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சியோனா இருக்கிற தேவ ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். ஒரு பராக்கிரமசாலியுடைய கரத்தில் இருக்கிற பட்டயமாக உன்னை நான் பயன்படுத்துவேங்கிற. பட்டயம் ஒன்றாய் இருந்தாலும் அது யார் கையில் இருக்கிறது என்பதுதான் காரியம். அதை பிடித்திருக்கிறவன் பராக்கிரமசாலியாயிருந்தால் அந்த பட்டயத்துடைய வேல்யூவே தனி. பிடித்திருக்கிறவன் ஒன்னுக்கும் உதவாதவனாய் அதை பயன்படுத்த தெரியாதவனாயிருந்தால் அதை வைத்திருக்கிறதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஒரு பட்டயங்கிறார். இந்த பட்டயத்தை பிடித்திருக்கிறவன் பராக்கிரமசாலி கையில் இருக்கிற பட்டயமாய் வைப்பென்றார். இது ஒரு பராக்கிரமசாலி. உலகத்திலே சில பராக்கிரமசாலிகளை கர்த்தர் எழுப்பினார். ஆனால் எல்லாரை பார்க்கிலும் பெரிய பராக்கிரமசாலியார்னா நம்ம ஆண்டவர் தான். இல்ல, நம்முடைய ஆண்டவர் தான் பெரிய பராக்கிரமசாலி. அவரை பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அன்னைக்கு நம்ம வாசிச்சோம், திருப்பி படிக்கலாம். 20:11 அந்த செய்தியின் தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். 20:11
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார்.
ஆகையால்
என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல்
இடறுவார்கள்.
தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும்.
இங்கே பார்க்கும் பொழுது பராக்கிரமசாலி, இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷர்கள். ஆனால் அந்த பராக்கிரமசாலிகளை உருவாக்குகிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான பராக்கிரமசாலி. எத்தனையோ பராக்கிரமசாலிகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் பைபிள்ல. உருவாக்குகிறவர் எப்படிப்பட்டவர்? பயங்கரமான பராக்கிரமசாலி. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டயத்தை போல வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இப்பொழுது இந்த நாட்களில் பயங்கரமான பராக்கிரமசாலியாயிருக்கிற ஆண்டவர் தன் கரத்திலே நம்மை எடுக்கிறார். ஏனென்றால் கிதியோன் என்கிற மனுஷனை அன்னைக்கு நம்ம பார்த்தது ஹைலைட் பண்ற, கிதியோன் என்கிற மனுஷனை கர்த்தர் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு ஆண்டவரை அழைச்சார். ஆனால் அந்த கிதியோன் யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று அது சொல்லப்பட்டது. அப்படியானால் அந்த கிதியோன் என்கிற பராக்கிரமசாலியினுடைய பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயமாக மாறிச்சு. ஆகையினாலேதான் அவங்க அந்த பட்டயத்தை அவங்க வைத்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த மீதியானியவர்கள் சிதறி ஓடி போனாங்க. ஏன்? அது கிதியோனுடைய பட்டயம் அல்ல, கர்த்தருடைய பட்டயமா மாறிச்சு. அதனாலதான் சத்துருக்கள் ஓடி போனாங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒரு கிதியோனுடைய பட்டயம் அல்ல. நம்ம ஒரு சாதாரண பராக்கிரமசாலியில் ஒரு மனுஷனுடைய கையில் இருக்கிற பட்டயம் அல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பட்டயமாக நாம் இருக்கிறதுனாலே நமக்கு முன்பாக சத்துருக்கள் ஓடி போவார்கள். நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் வல்லமைகள் ஓடி போகும். நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான எந்த சக்திகளும் நிற்க முடியாதபடி அவைகள் ஓடி போகும். காரணம் என்ன? நமக்குள் இருக்கிற ஆண்டவர், நம்மை வைத்திருக்கிற ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆமென். நம்மை வைத்திருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆகையினாலே எந்த சத்துருக்களும் நமக்கு முன்பாய் நிற்க முடியாது. சத்துருக்கள் ஓடி போவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினாலே மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இல்லையா? சத்துருக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான், அவனால செய்ய முடியல, அதனால மிகப்பெரிய அவமானத்தை அவன் சந்திக்கிறான். அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். மறுபடி படிக்கலாமா? இந்த எரேமியா 20:11 மறுபடி படிப்ப, ரொம்ப அற்புதமான வார்த்தை.
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய்,
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய்
என்னோடு இருக்கிறார்,
என்னோடு இருக்கிறார்.
ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள்,
என்னை துன்பப்படுத்துகிறவர்கள்
மேற்கொள்ளாமல் இடருவார்கள்,
என்னை மேற்கொள்ள முடியாமல் இடறி போவாங்க.
தங்கள் காரியம் வாய்க்காதபடியா,
தங்கள் காரியம் வாய்க்காதபடியினாலே
மிகவும் வெட்கப்படுவார்கள்,
மிகவும் வெட்கப்படுவார்கள்.
மறக்கப்படாத நித்திய லட்சை,
மறக்கப்படாத நித்திய லட்சை
அவர்களுக்கு உண்டாகும்,
அவர்களுக்கு உண்டாகும். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருகிறது. தங்கள் காரியம் நமக்கு முன்பாக அவளுக்கு வாய்க்காது. பிசாசு நினைக்கிறான், இவங்களை வீழ்த்திடலாம், இவங்களுடைய வாழ்க்கையை குறைச்சிடலாம், இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க ஆசீர்வாதத்தை எடுத்துடலாம், இவங்களை கர்த்தரை விட்டு பிரிச்சிடலாம், இப்படி என்னென்னமோ காரியத்தை செய்து பார்க்கலாம், இவங்களுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், சோர்ந்து போக பண்ணலாம், கர்த்தரை விட்டு தூரம் ஓடி போக பண்ணலாம், இப்படி நினைக்கிறான். ஆனால் அது நடக்காது. ஏன்? பயங்கரமான பராக்கிரமசாலி நம்ம கையில் இருக்கிறார், நம்மை அவர் தன் கரத்தில் வைத்திருக்கிறார். ஆகையினாலே எந்த விதத்திலேயும் ஒன்னு செய்ய முடியாது. தங்களுடைய காரியம் வாய்க்காதபடினாலே அவன் வெட்கப்பட்டு போவான், பிசாசு வெட்கப்பட்டு போவான். மறக்க முடியாத மரணடி அவனுக்கு கிடைக்கும். மறக்கப்படாத நித்திய லட்சை என்றென்றைக்கும் இதை குறித்து அவன் மறக்கவே முடியாது. நம்ம கிட்ட நெருங்கி வந்தா தோல்விதான் என்பது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஆகினால் மறக்க முடியாத நித்திய லட்சை, அவமானம், நிந்தை அவனுக்கு தான் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகையால் தேவ பிள்ளைகள் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை ஆட்கொண்டிருக்கிற ஆண்டவர், என்னை தன் கரத்தில் வைத்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலி என்னை தன் கரத்தில் வைத்திருக்கிறார். ஆகையினாலே என் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்பொழுதும் வெற்றியை தான் வைத்திருக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எந்த சத்துருக்களும் ஒன்றும் நிற்க முடியாது. அவனுக்கு மறக்க முடியாத நித்திய லட்சை உண்டாகுமே தவிர என் வாழ்க்கையில் எந்த சேதாரமும் உண்டாகாது. ஆமேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம். சரி, இப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அன்றைக்கு நான் சொன்னதோட காரியத்தை சொல்லி நான் அடுத்த காரியத்துக்கு போக போறோம். அன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த பட்டயம் என்பதற்கு ரெண்டு காரியத்தை சொன்னேன் இல்லையா? ஒன்று, வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். ஆண்டவருடைய பட்டயங்கள் ரெண்டு. ஒன்று, வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். அது மனுஷன் தன் பாவ வாழ்க்கை அப்படியே தொடராதபடி தடுக்கிறதான ஒரு காரியம். ஏதேன் தோட்டத்துக்குள் நுழைந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து நிரந்தரமான அந்த துக்க வாழ்க்கையில் போகாதபடி தடுப்பதற்காக அந்த பட்டயம் பயன்படுத்தப்பட்டது. அப்ப இந்த உலகத்திலே மனுஷர்கள் நித்திய நித்திய காலமாய் தன்னுடைய துக்கமான வாழ்க்கை பாவ வாழ்க்கையில தொடர்ந்து நிரந்தரமாய் அதிலே போய் மடிந்து போகாதபடிக்கு குறுக்கிடுவதற்காகத்தான், தடுப்பதற்காகத்தான் வீசி கொண்டிருக்கிற சுடரடி பட்டயமாக கர்த்த நம்மை வைத்து அவர்களை தடுக்கிறார். இது முதல் காரியம். இரண்டாவது பட்டயம் என்பதற்கு தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அதற்காக நாம் தியானித்தோம். எபேசியர் 6:17 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னார். அப்ப வேத வசனம் என்பது ஒரு ஆவியின் பட்டயம். கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஒரு பட்டயமாக யூஸ் பண்றார். ஆகையினால ரெண்டு விதமான பட்டயங்கள். இன்றைக்கு இந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை குறித்து நாம் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் நடமாடி அவர் ஊழியம் செய்த காலத்திலே அவர் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை அவர் கரெக்டா யூஸ் பண்ணார். ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் அந்த பட்டயத்தை யூஸ் பண்ணார்னா, நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஏனென்றால் அவரே தேவனுடைய வார்த்தை இல்லையா? அவரே தேவனுடைய வார்த்தை. வாசிக்கலாமே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:14.
அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையினாலும்
சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம்.
அது பிதாவுக்கு
ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த பட்டயம், அதுதான் மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமானார். அவரே தேவனுடைய வார்த்தை. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது வேத வசனமே அவராக இருந்தாலும் அந்த வேத வசனத்தை எப்படி கையாளுவது என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் காண்பித்தார். அவர் மனித வாழ்க்கை ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்றால், ஒரு மனிதன் எப்படி கர்த்தரை பின்பற்றுவது என்பதற்கு ஒரு முழு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் மனிதனாய் இந்த உலகத்திலே வந்து ஒரு மனிதன் எப்படி கர்த்தரை பின்பற்றுவது அதற்கு அழகான ஒரு முன்மாதிரி காமிச்சிட்டு போனார். ஆகையினால் இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை கையாண்ட விதத்தை நாம் அருமையாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிற இந்த வேத வசனம் ஒரு அற்புதமான ஒரு பட்டயம். இந்த பட்டயத்தை சரியா யூஸ் பண்ணோம்னா நிச்சயமா சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பது வராது. இந்த பட்டயத்தை சரியாய் புரிந்து கொள்ளுகிறவன் தன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவான். இந்த பட்டயத்தில் இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிறவன் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அவனை மேற்கொள்ளத்தக்க சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. சரியாய் அதை பயன்படுத்த தெரியணும். ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பட்டயத்திற்கு கொடுக்கப்படுகிறதான அடுத்த ஒரு விதம், இந்த பட்டயம் எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு வேத வசனம் இருக்கிறது, அதை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12 வாசிக்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நம் கையில கொடுத்திருக்கிற இந்த வசனமாகிய பட்டயம் எப்படிப்பட்டது? எபிரேயர் 4:12.
தேவனுடைய வார்த்தையானது
ஜீவனும்
வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள
எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்
ஆத்மாவையும்
ஆவியையும்
கணுக்களையும்
ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும்
யோசனைகளையும்
வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது.
கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. அதுல லைஃப் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, எந்த புத்தகத்திலும் லைஃப் கிடையாது, ஜஸ்ட் பிரிண்டட் புக். ஆனால் இந்த புத்தகம் ஒரு அச்சடிக்கப்பட்ட புத்தகமாயிருந்தாலும் இந்த வேத புத்தகத்தில் ஜீவன் இருக்கிறது, ஆண்டவருடைய ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் இது காலாகாலத்திற்கு எந்த காலமானாலும் இந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது அப்படி நடக்கும். உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகமும் சொல்லுகிறபடி நடக்காது. ஆனால் இந்த வேத புத்தகம் பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லி இருக்கிறதோ அது அப்படியே நடக்கும். உலகத்தில் எத்தனையோ சிறந்த ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எழுதுனது எல்லாம் பிராக்டிக்கலா ஒத்து வராது. ஆனால் வேத புத்தகம் மாத்திரம் தான் பிராக்டிக்கலா ஒத்து வரும். நடைமுறையில் அதை நாம் கையாள முடியும். நடைமுறையில் அது எழுதியிருக்கிறதெல்லாம் அப்படியே நிறைவேறும். தமிழ்வாணன் ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார், ரொம்ப அருமையான ரைட்டர், பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய ஒரு பத்திரிகை கல்கண்டுன்னு ஒரு பத்திரிகை, நிறைய பேர் பழைய படிச்சிருப்பாங்க கல்கண்டு. ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த புக்கு. என்ன சொல்ற, சின்ன சின்ன செய்தி இருக்கும். எல்லா விஷயத்தையும் எழுதுவார், அவர் கையாளாத விஷயமே இருக்காது. மருத்துவத்தை பத்தி எழுதுவாரு, விஞ்ஞானத்தை பத்தி எழுதுவாரு, நடைமுறை வாழ்க்கையை பத்தி எழுதுவாரு. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அந்த புக்கை எழுத்தாங்கன்னா கீழே வைக்க முடியாது, ஃபுல்லா படிச்சுட்டு தான் கீழே வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த புக்கு. அவ்வளோ ரொம்ப அருமையான ரைட்டர், பிராக்டிக்கல் ரைட்டர் அவர். அவர் கடைசியில் ஒரு லைஃப்ல வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் ரைட்டிங்ல. அவர் வந்து தமிழ்வாணன் எம்ஏ அப்படின்னு போடுவார். ஏன்னா அந்த எம்ஏ என்னன்னா மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். அந்த எம்ஏக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ், அதனால தமிழ்வாணன் எம்ஏன்னு போடுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர், அவர் லைஃப்ல கடைசியில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். அவர் புக் ரொம்ப ஃபேமஸ் ஒரு காலத்தில். அப்புறம் ஒரு புக் எழுதுனா 100 வயது வாழ்வது எப்படி அப்படின்னு எழுதினார். தன்னுடைய 57 வயசு ஆகும்போது அவர் ஒரு புக்கை எழுதினார், 100 வயது வரை வாழ்வது எப்படி. அவர் புக்கு எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க, 100 வயது வாழ்வது எப்படின்னு எழுதினார். எழுதி முடிச்சு அடுத்த வருஷம் அவர் இறந்துட்டார். 57 வயசுல அவர் எழுதி முடிச்சது ஆள் அவுட். அப்போ இது என்ன தெரியுது, எவ்வளவு பெரிய ஞானி ஆனாலும் திறமையான ரைட்டர் ஆனாலும் அதை அவங்களாலேயே அப்ளை பண்ண முடியாது. ஆனால் வேத புத்தகம் அப்படி கிடையாது, எழுதப்பட்டதை ஆண்டவர் எந்த காலத்திலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். எந்த காலத்திலும் அது நிறைவேறும், அதுல இருக்கிற ஒரு வார்த்தை கூட தவறி போகாது, கீழே விழுந்து போகாது, ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அதுதான் வேத புத்தகம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இதுல ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அடுத்தது இது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட அதிக கருக்கானதா இருக்கிறது, ரெண்டு பக்கம் ஷார்ப்பா இருக்கிறதான எந்த பட்டயம், அது எல்லாத்தை விட இது ஷார்பஸ்ட் இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ஷார்ப்பானது. அப்படியானால் உலகத்திலே பட்டயத்தை யூஸ் பண்ணி வெட்டுறாங்க, அது ரெண்டு பக்கம் கருக்கானது, ரெண்டு பக்கம் வெட்டும். ஆனா இத போல ஒரு ஷார்ப்பானது எதுவுமே கிடையாது, பைபிள மாதிரி ஷார்ப்பானது எதுவுமே கிடையாது. பைபிள மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சென்சிட்டிவா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கிறத விட சென்சிட்டிவா இருக்கும் இந்த பைபிள். உலகத்தில் இருக்கிற எந்த ஞானிகள், எந்த தத்துவ ஞானிகள், எந்த வித அறிவாளிகள் சொல்லுகிறத விட ரொம்ப சென்சிட்டிவானது பைபிள். இத மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை யாரும் திங்க் பண்ண முடியாது, யாரும் பேச முடியாது, யாரும் எழுத முடியாது, ரொம்ப சென்சிட்டிவானது. இந்த சென்சிட்டிவ்னஸ் ஒருத்தன் ஃபாலோ பண்றதை வந்து ஆண்டவர் அதுக்கான பலத்தையும் கொடுக்கிறார். ரொம்ப சென்சிட்டிவானது, ஆனா அதுக்குரிய பலத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். புரியுதுனா, உலகத்தில் எந்த புக்கையும் சென்சிட்டிவா கொடுக்க முடியாது. இப்ப பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டார். எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் இது, சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு சென்சிட்டிவா ஆண்டவர் பேசுறாரு, இவ்வளவு சென்சிட்டிவா உலகத்தில் எந்த பக்கமும் சொல்லாது. அதை சொல்லுகிறது மாத்திரமல்ல, அதை செய்யக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய பலத்தையும் அந்த வசனத்திற்குள் இருக்கிற ஜீவன் நமக்கு கொடுக்கிறது. ஆமென். இவ்வளவு சென்சிட்டிவா எந்த பக்கம் பேசாது, அதை பேசினதை நிறைவேற்றக்கூடிய பலத்தை எந்த புத்தகமும் கொடுக்காது. ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் அதை கொடுக்க முடியும். ஆமென். வசனம் அப்படிப்பட்டது. அதனால இந்த ஆத்மாவையும் ஆணையும் ஆவியையும் ஊனையும் வகையெடுத்து பிரித்து காட்டுகிறான். பீஸ் பீஸா நம்மளை பிரித்து காட்டுது. நம்ம யாரு, உன் சிந்தனை என்ன, உன் வார்த்தை என்ன, உன் செய்கை என்ன, எல்லாத்தையும் பிரித்து பிரித்து காட்டுது. நீ நல்லது செய்யற, ஆனா என்ன நோக்கத்தோடு செய்யற. ஒருத்தர் நல்லது செய்யறன்னா உலகம் பார்க்கலாம், நீ நல்லது செய். உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகமும், எல்லா மத புத்தகமும் சொல்லி நீ நல்லது செய் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஆனா வேத புத்தகம், நீ நல்லது செய்யறப்ப நல்லது, ஆனா என்ன நோக்கத்தோடு செய்யற, அந்த ஒரு கேள்வி எழுப்போம். உலகத்துல வேற எந்த புத்தகம் அதை காட்டாது, அது கேள்வி எழுப்பாது. நீ தான தர்மம் செய்யற, எல்லாரும் சொல்ல தான தர்மம் செய், எல்லா புத்தகம் அதான் சொல்லும். ஆனா எதுக்காக தான தர்மம் செய்யற, உனக்கு பேருண்டாக செய்யறியா, இல்ல உண்மையிலேயே நீ அந்த ஒரு மனதுருக்கத்தோடு அதை செய்யறியா, அந்த கேள்வி வேத புத்தகம் மட்டும்தான் எழுப்போம், வேற எந்த புத்தகம் எழுப்பாது. வேத வசனத்தை போல ஷார்ப்பானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த சென்சிட்டிவ்னஸ் உள்ள நம்முடைய வாழ்க்கையை நம்மை இணைத்துக் கொண்டால் நம்மள மாதிரி இந்த லைஃப் இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. அதற்குரிய பலத்தையும் ஆண்டவர் கொடுத்து நம்மை வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. அதனால வேத வசனம் உண்மையிலேயே இருக்கிறதுல ஷார்பஸ்ட் வெப்பன் என்னன்னு கேட்டீங்கன்னா பைபிள் தான். ஆண்டவர் அதை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை கை கொள்வது, அதை எப்படி கையாளுவது என்பதை தேவ ஜனங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வேகமாக ஒரு 3 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நான் சொல்லி ஜபிக்க நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 42 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 42 வசனத்திலிருந்து.
அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார்.
பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார்.
இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று
அவர்கள்
நினைத்து
ஒரு நாள் பிரயாணம் வந்து
உறவின் முறையாரிடத்திலும்
அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள்.
காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும்
அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
அவர் பேச கேட்ட யாவரும்
அவருடைய புத்தியையும்
அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து
பிரமித்தார்கள். போதும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது. அந்த சூழ்நிலையிலே அவருடைய தாயாகிய மரியாள், வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு, இவர்கள் குடும்பமாக, மற்ற பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாக நாசரேத்திலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வருகிறார்கள். வந்து அங்கே பண்டிகை கொண்டாடுவதற்காய் வருகிறார்கள். பண்டிகை முடித்து திரும்புகிறதான நேரத்தில் யாரிடத்திலும் சொல்லிக் கொள்ளாமலே 12 வயது சிறுவனாகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலேயே இருந்துவிட்டார். இப்பொழுது அந்த குடும்பம், இயேசு கிறிஸ்து, அந்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து கூட இருப்பார் என்பதை நினைத்துக் கொண்டே, அவர் கூட இருக்கிறதை உணராமலேயே ஒரு நாள் வரைக்கும் அவங்க பிரயாணம் பண்ணி ஒரு நாள் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் அவர் அங்க இல்லை. அதன் பிறகு ஒரு நாள் கழிச்ச பிறகுதான் இயேசு கிறிஸ்து தங்களோட இல்லை, மிஸ் பண்ணிட்டோம் என்று சொல்லி அவங்களுக்கு உணர்ந்தாங்க. உணர்ந்த உடனே திரும்பி தேடிட்டே போறாங்க. தேடிக்கொண்டு போய் 2 நாள் ஆச்சு. பின்பு எருசலேம் முழுவதும் சுத்தி சுத்தி தேடினாங்க. 3 நாள் ஆச்சு. 3 நாளைக்கு பிறகு அப்புறம் கடைசியா தேவாலயத்தில் போய் தேடி பார்க்கலாம். அங்க போனா அங்கே ஒரு போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசுகிறதை கேட்டார். நல்லா கவனிக்கிற அந்த வார்த்தை ரொம்ப நல்லா பாருங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். நிறைய பேர் நான் நினைக்கிறோம் அவர் போய் அங்க ஏதோ டீச் பண்ண போனார். இல்ல, டீச் பண்ண போல, கற்றுக்கிறதுக்கு போனார். இயேசு கிறிஸ்து அங்கு போய் போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டாராம். கேட்டுட்டு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணார், கேள்வி கேட்டார். இது எப்படி, இது ஏன் இப்படி, பல கேள்விகளை ரைஸ் பண்ணார். அவர்களை வினாவவும் கண்டார்கள். கேட்டார், டவுட் கேட்டார், இது என்ன, இது எப்படி என்பதை வினாவவும் கண்டார்கள். அதன் பிறகு அவங்க இவரோட பேசுறாங்க, இவரும் அவங்களுக்கு சில பதில் கொடுக்கிறார். இது இப்படி இருக்கலாமே, அவங்க ஒரு காரியம் சொல்லியிருப்பாங்க. அந்த விளக்கம் ஒருவேளை, அந்த போதகர்கள் கொடுத்த விளக்கம் கூட ஒருவேளை சில காரியங்கள் சில மிஸ் ஆயிருப்பார். இவர் இன்னும் ரொம்ப ஞானமான பதில் கொடுத்திருப்பார். அதை கண்டு அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்களா, இந்த சின்னப்பா எவ்வளவு ஞானமா பேசுறானே அப்படின்னு அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 வயதில் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறதிலே மிகுந்த ஆவல் உள்ளவராக இருந்தார். வசனம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, வேத புத்தகம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த வேத புத்தகத்தை எனக்கு எல்லாமே தெரியும், நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, கற்றுக்கொள்ளணும், பாகத்தோடு கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பல சந்தேகம் வரணும். நிறைய பேருக்கு டவுட்டே வராது. பைபிளே நல்லா அப்படியே கரைச்சிட்டாங்க, டவுட்டே வராது. பைபிள் இருந்து படிச்சாதான் டவுட் வர்றதுக்கு, டவுட்டே வராது. படிச்சாதான் டவுட் வரும். வேதத்தை ஆழமா படிக்கணும். அதுல டவுட் வரும்போது அதை நம்ம அதுக்கு மேல இருக்கணும், நம்ம டிஸ்கஸ் பண்ண கேட்கணும், தெரியணும், கற்றுக்கொள்ளணும். நான் 33 வருஷத்துக்கு மேல, இன்னும் அடுத்த 2 மாசம் வச்சு 34 வருஷம் பைபிள் படிக்கிறேன். இப்பவும் எனக்கு பைபிள்ல சில காரியம் எனக்கு டவுட் உண்டு. தெரியுமா? இப்ப டவுட் இன்னும் சில விஷயங்கள் எனக்கு வந்து சில காரியத்துக்கு போது எப்படி என்னுடைய நண்பர்கள் சில போதை இடத்துல உடனே டிஸ்கஸ் பண்ணுவேன். இது எப்படி இப்பவும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். தெரியுதா? டிஸ்கஸ் பண்ணுவேன், சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவேன். இதுக்கு எப்படி பைபிளை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம்னு யாரும் சொல்ல முடியாது. கற்றுக்கொண்டே இருக்கணும், அந்த தாகத்தோடு இருக்கணும். ஒரு முறை ஒரு போதகர் ஒருத்தர் புத்தகம் எழுதியது, அந்த புத்தகத்தில் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ரொம்ப நல்ல கேள்வி அது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூல்ல நம்ம படிக்க வைக்கிறோம், பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நம்ம டியூஷன் வைக்கிறோம். பணம் செலவு பண்ணி ஸ்கூல்ல சொல்லிக்கிறது சொல்லிக் கொடுக்கிறது போதாம, தனியாக நம்ம டியூஷன் வச்சு பிள்ளைகளுக்கு இன்னும் நல்லா படிச்சு மார்க் வாங்கிட்டு டியூஷன் வைக்கிறோம். ஆனால் எந்த பெற்றோராகிலும் தங்கள் பிள்ளைகள் பைபிள் படிக்கிறதுக்கு டியூஷன் வச்சிருக்கிறாங்களான்னு கேட்டார். எதுக்கோ பணம் கொடுத்து சொல்லிக் கொடுக்குறீங்க. இந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு, டென்னிஸ் விளையாடுறதுக்கு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, அது விளையாடுறதுக்கு, என்னென்னத்துக்கோ பணம் செலவு பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்க. பைபிளை கற்றுக் கொடுக்கிறதுக்கு யார்கிட்டயாவது டியூஷன் வச்சு என் பிள்ளைக்கு பைபிள் சொல்லிக் கொடுங்க, நான் பணம் கொடுக்குறேன், மாசம் இவ்வளவு ஃபீஸ் பே பண்றேன், என் பிள்ளைக்கு பைபிள் நல்லா சொல்லிக் கொடுங்க, வாரத்துக்கு ஒரு மூணு கிளாஸ் சொல்லிக் கொடுங்க. ஒருத்தர் கூட இது வரைக்கும் அப்படி நான் பார்த்ததில்லை. மியூசிக் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, கிரிக்கெட் கேம்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறோம் காசு கொடுத்து. பைபிளை கற்றுக் கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு பெற்றோரும் தன் பிள்ளைக்கு இனிஷியேட் எடுக்கிறது இல்லை. நான் சொல்றேன், கற்றுக் கொடுக்கிற மியூசிக்கோ கற்றுக் கொடுக்கிற ஸ்போர்ட்ஸோ ஒருபோதும் அந்த பிள்ளைய பரலோகத்தில் சேர்க்காது. அது இன்னும் கத்தரை விட்டு தூரம் தான் தள்ளிட்டு போயிடும். அதுல இழுத்துல போச்சுன்னா வேற எங்கேயே போயிடுவான். இன்னைக்கு சினிமா ஃபீல்டுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பெரும்பாலும் நிறைய பேர் யார் தெரியுமா? நம்ம ஆட்கள் தான், கிறிஸ்டியன்ஸ் தான். ஏன் தெரியுமா? கற்றுக் கொடுத்த மியூசிக் அவங்களை அங்க கொண்டு போய் நிக்க வச்சிருச்சு. ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக் கொடுத்து கூடவே மியூசிக் கற்றுக் கொடுத்திருந்தா அவன் இங்க வாசிப்பான். ஆனா வெறும் மியூசிக்கை மாத்திர கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்ளாம வெறும் மியூசிக்கை மாத்திர கற்றுக் கொடுத்து அந்த சினிமாவில் போய் வாசிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அதுதான் காரியம். மியூசிக்கை கற்றுக் கொடுக்கறாங்க, ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கறாங்க, கர்த்தருடைய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது இல்லை. அது ஒண்ணு மட்டும் கத்து அங்க போயிடுவான். மியூசிக்கை கத்துக்கிறது நான் தப்புன்னு சொல்லல, கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் கற்றுக்கொண்டு அதோடு சேர்த்து கற்றுக்கொண்டு அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆனா அது இல்லாம வெறுமனே இதையும் இதையும் உலக காரியத்தை போட அவன் உலகத்துல தான் போய் நிற்பான். ரொம்ப முக்கியம் இதெல்லாம். தேவ பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை 12 வயசுல பாருங்க, இவராகவே போய் கற்றுக்கொண்டார். இந்த இடத்துல யோசேப்பு போய் அவரை கற்றுக்கொள்வதற்காக அனுப்பி வைக்கல, மரியாள் அப்பா நீ போய் நல்ல பைபிள் கத்துக்கோ, போத இடத்துல போய் பைபிள் கத்துக்கோ, மரியாள் அனுப்பி வைக்கல, இவராகவே போய் கற்றுக்கொண்டார். இவங்க வந்து டிஸ்டர்ப் தான் பண்ணாங்களே தவிர அவரே போய் கற்றுக்கொண்டார். என்ன ஒரு தாகம் பாருங்க. இவரை யாரும் வற்புறுத்தல, ஆனா இவரே போய் கற்றுக்கொள்ளணும்னு போனார். இன்னைக்கு நான் சொல்றவங்களுடைய வாழ்க்கையில வேத வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாகம் உங்களுக்கு இருக்கணும், ஒரு வாஞ்சம் இருக்கணும். இன்னும் இதில் இருக்கிற ரகசியங்களை நான் புரிந்து கொள்ளலும், இதுல எத்தனை வசனங்களுக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது, அது தெரிந்து கொள்ளணும் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? நிறைய வசனங்கள் ஒண்ணுமே புரியலையே, புரியலேன்னு அடுத்த பக்கம் போயிடுறமே தவிர அதை புரிந்து கொள்ளணும் என்னைக்காவது நம்ம நினைச்சிருக்கிறோமா? கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து 12 வயதா உள்ள பொழுது வசனத்தை தீர்க்கமாய் கற்றுக்கொள்ள அவர் தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணித்து 3 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டார், போய் உட்கார்ந்து கற்றுக்கொண்டார். தன் பெற்றோர் தங்களோட இருக்கிறத கூட இருக்கணுமா இல்லையா கூட யோசிக்கல, எனக்கு பைபிள் கத்துக்கணும், போய் உட்கார்ந்துட்டார். 3 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிள் கத்துக்கிட்டு போய் 3 நாள் உட்கார்ந்துட்டார். என்ன ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. உடனே மரியாளும் யோசேப்பும் தேடிட்டு வந்துட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சு 3வது நாள் வந்து, என்ன மகனே நீ ஏன் இப்படி பண்ணுன அப்படி சொல்லி கேட்கிறாங்க. 48வது வசனத்தை வாசிக்கலாம்.
தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே
மகனே,
ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்,
ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்,
இதோ உன் தகப்பனும் நானும்,
இதோ உன் தகப்பனும் நானும்
விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள்.
விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள்.
அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்,
நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்,
என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா,
என்ன ஒரு வார்த்தை பாருங்க, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா. நீங்க உங்க சொந்த காரியத்தையே தேடிட்டுகிறீங்க, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் நிற்கணும். என் பிதா என்ன சொல்றார் அதை நான் செய்யணும், என் பிதா எதை விரும்புகிறார் அதை நான் செய்யணும், என் பிதா என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அதை நான் செய்யணும், என் பிதா என்னத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் அதை நான் கற்றுக்கொள்ளணும். வேதத்தை கற்றுக்கொள்வது என்பது உங்க விருப்பம் கிடையாது, உங்களுடைய சொந்த காரியம் கிடையாது, பிதாவின் விருப்பம் அதுதான், பிதாவுக்கு அடுத்த காரியம் அது, உங்களுக்கு அடுத்த காரியம் கிடையாது. நமக்கு அடுத்த காரியமா இருந்தால் அது ஆப்ஷன் இருக்குது, செஞ்சா செய்யலாம் செய்யலாம்னு விடலாம். ஆனால் பிதாவுக்கு அடுத்தவைகளை ஆப்ஷன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உங்க சொந்த விஷயத்தை நீங்க செஞ்சாலும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், செய்யாமலே விடலாம், அது உங்க காரியம், உங்க விருப்பம். ஆனால் பிதாவுக்கு அடுத்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் செய்யலாம், செய்யலாமா செய்யாமல் இருக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லக்கூடாது, சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. வேதத்தை கற்றாலும் கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், பின்னாலையும் பார்த்துக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அதுக்கு உரிமை கிடையாது. தெரியுமா? நமக்குரிய காரியத்துக்கு நம்ம அட்வான்டேஜ் எடுக்கலாம், ஆனால் தேவனுக்குரிய காரியத்தை அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது? ஒருத்தருக்கு ரைட்ஸ் கிடையாது. தேவனுக்குரிய காரியத்தை அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ரைட்ஸ் கிடையாது. கண்டிப்பாய் செய்தே ஆக வேண்டும், கண்டிப்பா செஞ்சே ஆகணும். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும், கண்டிப்பா நான் கற்றுக்கொண்டே ஆகணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம், என் பிதாவுக்கு அடுத்தவைகள். அந்த ஒரு கமிட்மெண்ட் அவருக்கு இருந்துச்சு, அது அவர் உணர்ந்திருந்தார், இது என் பிதாவுக்கு அடுத்தவைகள். அதை அவர் உணர்ந்திருந்ததுனாலதான் அவரால் அந்த 12 வயசுல வேதத்தை கற்றுக்கொள்ள அவர் போக முடிச்சது. இதுவரைக்கும் ஒரு தடவையாவது பைபிள் படிச்சுங்க இருக்கிறீங்களா எல்லாரும்? அது கூட இருக்காது, நிறைய பேர் ஒரு தடவை கூட ஃபுல் பைபிள் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன கிறிஸ்டின் சொல்லி என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு தடவை கூட பைபிளை படிக்கல, அப்புறம் என்ன கிறிஸ்டின் நீங்க சொல்றது, என்ன அர்த்தம் இருக்குது? நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ பின்தங்கி போயிட்டோம். கற்றுக்கொள்ளணும். ஆகையினால் முதல் காரியம், வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வச்சிருக்கிற முதல் காரியம். இரண்டாவது காரியத்துக்கு போலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் திருப்பியும் 4 அதிகாரத்துக்கு வாங்க, 17 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது.
அவர் புஸ்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும்
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்
குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை
பிரசித்தப்படுத்தவும்
என்னை அனுப்பினார் என்று
எழுதியிருக்கிற இடத்தை அவர்
அவர் கண்டு
வாசித்து
வாசித்து
புஸ்தகத்தை சுருட்டி
புஸ்தகத்தை சுருட்டி
பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார்.
பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார்.
ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும்
ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும்
அவர் மேல் நோக்கமாயிருந்தது.
அவர் மேல் நோக்கமாயிருந்தது.
அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார்.
போதும், இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். உங்கள் காதுகள் கேட்க நீங்கள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஊழியத்தில் வந்துவிட்டார். 30 வயதாகிவிட்டது. தன்னுடைய வழக்கத்தின்படி சனிக்கிழமை ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்திற்கு வருகிறார். அந்த ஜெபாலயத்தில் வந்தபொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் தோல் சுருள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அதை எடுத்து விரித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 61 அதிகாரத்தை எடுத்து முதல் 3 வசனங்களை வாசித்தார். இங்கே சொல்லப்பட்டது, நீங்கள் வாசித்த பகுதி 61 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் அங்கே இருக்கிறது. அந்த வேத பகுதி எடுத்து வாசித்தார். வாசித்து விட்டு உட்கார்ந்தார். உட்காரும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் செவிகள் கேட்கும்படி இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. நிறைவேறிடுச்சு. இது என்ன காரியம்? இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த 61 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்த அவர் வாழ்க்கையில் சம்பவிக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் இது. இந்த 4 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவியினால் நிறைந்து, முதல் வசனம் என்ன சொல்ற, 4 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியினால் அவர் நிரப்பப்பட்டவராய் அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு மனாந்திரத்திற்கு ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். அந்த சோதனை முடித்து வந்த பிறகு இந்த காரியத்தை சொல்றார். இப்பொழுது இந்த 61 அதிகாரத்தை ஏன் எடுத்து வாசிக்கணும்? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 66 அதிகாரம் இருக்கு. இந்த 61 அதிகாரத்தை ஏன் இப்ப அவர் எடுத்து வாசிக்கணும் என்றால், இந்த 61 அதிகாரத்திலே தான் அபிஷேகம் பண்ணப்படுவதையும் அந்த அபிஷேகம் பண்ணப்படுவதின் நோக்கத்தையும் குறித்து அங்கே எழுதப்பட்ட காரியத்தை எடுத்து அவர் வாசித்து இந்த வேத வசனங்கள், இந்த 61 அதிகாரத்தின் 3 வசனங்கள் இன்றைக்கு நிறைவேறிவிட்டது. என் வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்ட இந்த வேத வசனம் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே நிறைவேறிவிட்டது டிக்ளேர் பண்ணார். என்ன அற்புதமான காரியம் தெரியுமா இது? இந்த வேத வசனம் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத வசனம் இன்றைய தினம் என் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது டிக்ளேர் பண்ணார். நான் கேட்கிறேன், இந்த வேத புத்தகம் யாரை குறித்து யாருக்காக எழுதப்பட்டது? யாரை குறித்து யாருக்காக எழுதப்பட்டது? தேவ தூதர்களுக்கா, இல்ல பிசாசுக்கா, இல்ல யாரை குறித்து எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது? ஒவ்வொரு வசனங்களும் என்னை குறித்து, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று என்னை குறித்தும் எனக்காகவும் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். வேத புத்தகம், நம் கையில் இருக்கிற வேத புத்தகம் என்னை குறித்து எனக்காக எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்த வேத புத்தகத்தை கையில் வச்சிருக்கிறீங்க, எத்தனை வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நிறைவேறி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் பைபிள் படிக்கிறீங்க? எத்தனை வருஷம் உங்க கையில் பைபிள் வச்சிருக்கிறீங்க? எத்தனை வருஷம் விசுவாசி என்ற பேர் போர்வையில் இருக்கிறீங்க? இப்ப நான் கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே இந்த வேத வசனங்கள், எத்தனை வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எத்தனை முறை வாசிச்சீங்க இந்த வசனம் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்குதான்னு கேட்கிறேன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எழுதியிருக்குது. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்குதான்னு நான் கேட்கிறேன். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த வசனம் என்னைக்காவது உங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்குதான்னு நான் கேட்கிறேன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறது. அசதியாய் செய்யாமல் கர்த்தருடைய காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய உங்கள் இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறி இருக்குதான் நான் கேட்கிறேன். எத்தனை வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது? பைபிளை கையில வச்சிருக்கிறதுனால ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த வேத புத்தகம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் பொழுதுதான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். வேத புத்தகம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். கையில வைக்கிறதுனாலயும் வாசிக்கிறதுனாலயும் சும்மா எடுத்துட்டு கையில தூக்கிட்டு வர்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கிறது? வசனம் நிறைவேற வேண்டும். வசனம் நிறைவேற வேண்டும். கையில பைபிளை வச்சுட்டு ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது. நான் தெளிவா சொல்றேன், வாசிக்கிற வசனங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் காண வேண்டும். சும்மா படிச்சுட்டு சும்மா வந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு போறதுனால ஒன்னும் பரலோகம் போக முடியாது. வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இயேசு கிளீனா டிக்ளேர் பண்ணாரு, இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் இன்றைக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது. சொல்ல முடியுமா? பைபிள் தந்து ஒரு பேஜை காமிச்சு இந்த பேஜில் இருக்கிற அத்தனை வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறிக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு அதிகாரத்தை பைபிள்ல காமிச்சு இந்த அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை வசனம் என் வாழ்க்கை நிறைவேறிக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு பத்து வசனத்தை தொடர்ந்து வாசி இந்த பத்து வசனம் என் வாழ்க்கை நிறைவேறிக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. என்ன வாழ்க்கை நம்ம வாழ்றோம்? வேத வசனம் இந்த பட்டயத்தை எப்படி யூஸ் பண்ணணும்? ஒன்று, கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த பட்டயம் நம்முடைய வாழ்க்கையை வெட்டி ஆத்மாவையும் ஆணையும் ஆவியையும் ஊனையும் எல்லாம் பிரித்து வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை பார்க்கணும். வசனம் நிறைவேறாமல் பைபிளை நீங்க வச்சிருக்கிறது வேஸ்ட். வசனத்தை வாசித்து அதை கை கொள்ளாமல் நீங்க வேஸ்டா பைபிளை வச்சிருக்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. உங்க கையில பைபிள் இருக்கணும், அது உங்க வாழ்க்கைக்கு அது அபியாசமாகணும். ஏன்னா உங்க கையில் இருக்கிற பைபிளுக்கு ஒரு நாள் கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் வேத வசனத்தை வச்சுதான் கணக்கு தீர்க்க போறாரு, வேற எதை வச்சு தீர்க்க போறது கிடையாது. தெரியுமா, ஐஸ்வர்யவான் லாசருவின் சம்பவத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த ஐஸ்வர்யவானுக்கு? அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அதை வச்சுட்டு அவன் வந்து சேரட்டும்னாரு. மோசை தீர்க்கதரிசி என்பது எதை குறிக்கிறது? வேத புத்தகத்தை குறிக்கிறது. அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசியும் இருக்கிறார்கள், அந்த வேத புத்தகத்தை வாசித்து அதை கை கொண்டு அதன் மூலமாக பரலோகத்துக்கு வந்து சேரட்டும். வசனத்தை கை கொள்ளாதவன் ஒரு போதும் பரலோகத்துக்கு வரமாட்டான். சும்மா வந்து சர்ச்சில் உட்கார்ந்து எழுந்துச்சு போறதுனாலயும் கையில பைபிள் வச்சிருக்கிறதுனாலயும் நானும் பைபிள் படிக்கிறேன்னு சொல்றதுனாலயும் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறேன், நாலு அதிகாரம் படிக்கிறேன், இதை வச்சுட்டு ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இதை வச்சுட்டு எல்லாம் பரலோகம் போக முடியாது. வேத வசனம் நிறைவேற வேண்டும். நீங்கள் வாசிக்க கேட்ட வேத புத்தகம், வேத வசனங்கள், இந்த வசனங்கள் என் வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவேறிற்று. நீங்கள் வாசிக்க கேட்ட வேத வசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறிற்று. அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். கமிட்மெண்ட் இல்லாம வசனம் வாழ்க்கையில் நிறைவேறாது. கமிட்மெண்ட் வேணும், கமிட்மெண்ட் வேணும். கமிட்மெண்ட்ங்கிறது சாதாரண வார்த்தை கிடையாது. இன்னைக்கு நம்முடைய கமிட்மெண்ட்ல என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா எனக்கு இதுல சமாதானம் இல்லைன்றவாங்க, சிம்பிளா முடிச்சிருவாங்க. பிடிச்சிருந்தா ஓகே. கமிட்மெண்ட்ங்கிறது பிடிச்சிருந்துக்கிறதுக்கு மட்டும் டிக் கொடுக்கறது இல்ல. பைபிள்ல பிடிச்ச வசனங்களுக்கு மட்டும் டிக் பண்ணிக்குவாங்க, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இது ஓகே. நிறைய வசனம் பிடிக்காது உங்களுக்கு, அதெல்லாம் ரிஜெக்டட், அந்த வசனம் ரிஜெக்டட். உங்களுக்கு பைபிள் இருந்து இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பட்டயத்தை யூஸ் பண்ணாரு காட்டுமா? உங்களுக்கு அதிர்ந்து போவீங்க. மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 50 வசனத்திலிருந்து வாசி. 26:50 இருந்து
இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து, இயேசுவின் மேல் கை போட்டு
அவரை
பிடித்தார்கள்
அப்பொழுது
இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன்
கை நீட்டி
தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான்
அப்பொழுது இயேசு அவனை நோக்கி
உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு
பட்டயத்தை
எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா
அப்படி செய்வேனானால்
இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார்
என்ன ஒரு கமிட்மெண்ட். 54 மட்டும் மறுபடி நான் வாசிக்கிறேன், தெளிவாக கவனிங்க. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்னு ஒரு க்வெஸ்சன் வச்சார். இந்த இடத்தில் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை வந்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். போர்ச்சேவர்கள் வந்து அவரை பிடிச்சிட்டாங்க. பிடித்த உடனே பேதுரு இருக்கிறான், அவன் கையில ஒரு பட்டை வச்சிருக்கிறான், எடுத்து அந்த போர்வனுடைய வலதுகார துண்டார மாதிரி வெட்டிட்டான். உடனே ஒரு வெட்டு. இயேசு சொன்னா, நிறுத்து, பட்டயத்தை எடுக்காத. பட்டயத்தை எடுத்தா உனக்கு விரோதமா ஒரு நாள் இன்னொருத்தன் பட்டயத்தை எடுப்பான். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிந்து போவான், அது உனக்கு நடக்கக்கூடாது, நிறுத்து. பேதுருவை பார்த்து கேட்கிறேன், என்னப்பா உன் பட்டயத்தை வச்சு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறிய? ஏன்னா எனக்கு பாடி கார்டா, நான் உன பாடி கார்டை வச்சிருக்கிறேன்னா என்ன பாதுகாக்கிறதுக்கு? பட்டயத்தை எடுத்து எனக்காக நீ ஃபைட் பண்ற, எனக்கு யாரும் பாடி கார்டு தேவையில்லை, உலகத்தில் யாரும் எனக்கு பாடி கார்டு தேவையில்லை. நான் இங்கிருந்து என் பிதாவை நோக்கி, பிதாவே எனக்கு ஒரு பாதுகாப்பு தாரும் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னா, 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதரை அவர் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? நீ என்னப்பா 12 பேர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறீங்களா? 12 பேர் நான் பிதா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணனா 12 லேகியோன், ஒரு லேகியோன் என்பது 6000 குறிக்கும், 6000, ஒரு லேகியன் 6000, 12 லேகியோன் எவ்வளவு? 72000. நான் ஒரு வார்த்தை, பிதாவே எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா 72000 தூதர்கள் எனக்காக அவர் அனுப்புவார். நீங்க என்ன 12 பேர், 12 லேகியோன் அனுப்புவார், 72000 தூதர்கள் வந்து என்ன சுத்தி நின்னாங்கன்னா அப்புறம் அந்த பாதுகாப்பு எனக்கு பெருசு. ஆனா அப்படி செஞ்சு என்னால தப்ப முடியும், அப்படி நான் செஞ்சு நான் என்ன காப்பாத்திட்டேன்னா நான் இப்படி சிலுவையில மறிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி இருக்கிற வேத வாக்கியம் எப்படிப்பா நடக்கும்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க, சிலுவை மரணம் சாதாரண விஷயமா? எவ்வளவு ஒரு கொடூரமான மரணம், எவ்வளவு ஒரு பயங்கரமான வேதனை, எவ்வளவு ஒரு நிந்தனை, எவ்வளவு ஒரு அவமானம், எவ்வளவு ஒரு பாடுகள். அந்த காரியம் அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷன் அதை விரும்புவான்? இவ்வளவு ஒரு கொடூரமான மரணத்தை சந்திக்கிறதற்கு எந்த ஒரு மனுஷன் ஆவலோடு அதை எதிர்கொள்ளுவான்? உண்மையா சொல்ற, இயேசு கிறிஸ்துவுக்கு அதில் ஆவல் கிடையாது. அதனாலதான் சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்னாள் கெத்செமனையில் போய் நிக்கும் போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும். மனுஷீகத்தில் அவராலேயே அதை சகிக்க முடியல, அவ்வளவு பயங்கரமான காரியம். ஆனால் மனுஷீகத்தில் அவரால் சகிக்க முடியாத அந்த காரியத்திற்கு அவர் ஏன் தன்னை விட்டுக் கொடுத்தார் தெரியுமா? தன்னை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக. அது எவ்வளவு மோசமான விஷயமா இருந்தாலும், எவ்வளவு கொடூரமான காரியமா இருந்தாலும், என்னை பற்றி எழுதியிருக்கிற வேத வாக்கியம் என் வாழ்க்கையில் நடக்கணும். அது எனக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அது சந்தோஷமானதோ துக்கமானதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அது நல்லதோ கெட்டதோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை குறித்து எழுதப்பட்ட வேத வசனம் என் வாழ்க்கையில் நடக்கணும். அதுதான் அவருடைய காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கே மனுஷீகத்திலே அந்த சிலுவை மரணத்தை சந்திக்கிறதுக்கு முடியல. மனுஷீகத்தில் அவரே அவரால் ஏற்றுக்கொள்ள கடினமா இருந்துச்சு. அதனால தான் அப்படி ஒரு ஜெப கூட பண்ணியிருக்கிறார். ஆனாலும் அதை தாண்டி அவர் தன்னை அதற்கு ஒப்புக் கொடுத்ததுக்கு என்ன ரீசன் தெரியுமா? ஒரே காரியம், தன்னை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்னு கேட்டார். நான் தப்பிச்சுக்கலாம், நினைச்சா ஈஸியா தப்பிக்கலாம், தப்ப மாட்டேன். ஏன்?
என்னை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். கமிட்மெண்ட். இப்ப கமிட்மெண்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும், பிடிக்கல நானும் அர்ப்பணிக்கணும். உங்களுக்கு லாபமா தெரிஞ்சாலும் அர்ப்பணிக்கணும், அது நஷ்டமா தெரிஞ்சாலும் அர்ப்பணிக்கணும். வேத வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இந்த வசனம் எனக்கு பிடிச்சிருக்குது, என் லைஃப்ல இது நடக்கணும், இதெல்லாம் எனக்கு முடியாத காரியம், வேண்டாம், ஜாக்கிரதை. நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு எங்கேயோ போறீங்க, ஜாக்கிரதை. வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். நீங்கள் வாசிக்க கேட்ட வேத வாக்கியம் இன்றைய தினம் என் வாழ்க்கையில நிறைவேறிட்டு. என்ன ஒரு டிக்ளரேஷன் இது! என் வாழ்க்கையில நிறைவேறிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியுமா? உங்களுக்கு கேட்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை வாழ்க்கையில் நிறைவேற்ற நம்ம எங்கேயோ போயிடுவோம். கையில பைபிள் இருக்குது, சர்ச்சில் பைபிள் போதிக்கப்படுகிறது, ஆனால் வசனமோ வாழ்க்கையில் நிறைவேறின பாடு இல்லை. என்ன ஒரு வாழ்க்கை இது! யோசிப்பார், என்ன ஒரு வாழ்க்கை இது! நீங்கள் கேட்ட வேத வாக்கியம் இன்றைய தினம் என் வாழ்க்கையில் நிறைவேறிற்று, நிறைவேறிற்று. சொல்லணும் இந்த வார்த்தையை. இயேசு சொன்னார், நாம சொல்லணும். நீங்கள் கேட்ட வேத வாக்கியம் இன்றைக்கு நான் வாசித்த அந்த வேத வாக்கியம் வாசித்ததோடு முடியல, என் வாழ்க்கையில் நிறைவேறிற்று. இதுதான் வாழ்க்கை. மூணாவது, வேகமாய் சொல்லி முடிக்கிறேன், மறுபடியும் மத்தேயு சுவிசேஷத்திற்கு 4வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 8வது வசனத்தில் வாசிக்கலாம்.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து
நீர்
சாஷ்டாங்கமாய் விழுந்து
என்னை
பணிந்து கொண்டால்
இவைகளையெல்லாம்
உமக்கு தருவேன் என்று சொன்னார் அப்பொழுது இயேசு
அப்பாலை போ சாத்தானே
உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று
எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்.
போதும். இங்கே இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்ட சம்பவம் இது. 3வது சோதனை. கல்லுகளை அப்பமாக்க சொன்னான் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாரு. அவன் பார்த்தான், இவர் வசனத்தோடு வருகிறார் என்று சொல்லி அவன் 2வது வசனத்தோடு அவனும் வருகிறான். அவனும் 91வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். நீ தாழகுடியும், அப்பொழுது உமது பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் வந்து தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களே என்று எழுதியிருக்கிறதே, அதனால நீ தாழ குதிச்சு நீ தேவனுடைய குமாரன் என்பதை நிருபியும் கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் என்று சொல்லி அதற்கும் வசனத்திலிருந்து விளக்கம் கொடுத்தாரு. 3வது பார்த்தான், ஓஹோ சரி, இப்ப இவரை வந்து வசனம் கொடுத்தா இவருக்கு நமக்கு மேல வசனத்தை சொல்லி நம்ம வாய் அடைச்சிடறாரு. மறுபடியும் பாக்குறான், இப்ப இவர் கொஞ்சம் ஆசை காட்டுவோம், வசனத்தை கொண்டு போ, நமக்கு மேல இவர் வசனத்தை சொல்லி நம்ம வாய் அடைச்சிடறாரு. அதனாலே ஒன்னு செய்வ, ஆசை காட்டி இவரை கவுத்தரலாம் நினைச்சு என்ன சொல்றான், அவரை உயரமான இடத்துக்கு கொண்டு போய் சகல ராஜ்ய மகிமை எல்லாத்தையும் காமிச்சு நீர் என்ன ஜஸ்ட் பணிஞ்சு கொள்ளும், ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை என்ன பணிஞ்சுட்டு என்ன போதும், எல்லாத்தையும் உமக்கு நான் கொடுத்துறேன். இவன் யார் இவருக்கு கொடுக்கறதுக்கு? அவன் சொல்றது எல்லாம் பணிந்து கொடுக்கறேன். அவன் சொல்றதுல கூட ஒரு கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது, கொஞ்சம் விஷயம் இருக்குது. ஏன்னா அவனை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்லும் பொழுது யோவான் 14:30 எல்லாம் உலகத்தின் அதிபதினு சொன்னார். அப்ப உலகத்தை தன் கையில வசத்துல வச்சிருந்தான், தன் வசத்துல வச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் தரேன்னா, அப்படி அவன் அந்த விதத்தில் அப்படியே சொல்லி அவரை கவர் பண்ண பாக்குறான். ஆனா இவன் யார் இவருக்கு கொடுக்கிறதுக்கு? இவர் தான் சகலத்தை உண்டாக்கினதே இவரு தான். இப்ப இவருக்கே இவன் கொடுக்கிறேங்கிறான், அபகரிச்சு வச்சுட்டு. அப்படி சொல்லும் பொழுது பார்த்தாரு, எனக்கு எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு கொடுக்கிறவர் அவர் பிதா, நீ ஒண்ணு எனக்கு கொடுக்க தேவையில்லை. அவ பார்த்தார் இவன் இப்படி வரான். அதுக்கும் வசனத்தை விட்டார், உன் தேவனாகிய கர்த்தரை அவன் பணிந்து கொண்டு சொல்லும் பொழுது, அப்பாலபோ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஃபர்ஸ்ட் விஷயத்துல அவன் வசனத்தோடு வரல, கல்லுகள் அப்பமாக்கும் தான், இவர் வசனத்துக்கு பதில் கொடுத்தாரு. இரண்டாவது விதத்துல வரும்போது அவனும் வசனத்தோடு வந்தான், அதுக்கும் வசனத்தோடு பதில் கொடுத்தாரு. மூணாவது வந்தபோது அவன் அப்பவும் அந்த வசனத்தோடு வரல, மூணாவது லெசன் ஆசை காட்டி பார்த்தான், ஆண்டவர் அதுக்கும் வசனத்தோடு தான் வந்தார். மூணு டெஸ்ட்ல அவன் ஒரு தடவை வசனத்தோடு வந்தான், ஆண்டவரும் மூணுமே வசனத்திலே முடிச்சிட்டாரு. அப்போ அவர் வசனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாரு பாருங்க, மூணு விஷயத்திலும் வசனத்தை வச்சே ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், வேத வசனம் மாத்திரம்தான் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு முன்பாக சகலமும் அடிபணிய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவர் தானா சொல்லி இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் மூணு விஷயத்துக்குமே வசனத்தை கொண்டு வந்தார். நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க, அந்த மூணு சோதனையில ஒரு சோதனை தான் பிசாசு வசனத்தோடு வந்தான், ஆனா இவர் மூணுக்குமே வசனத்தை தான் பதில் கொடுத்தார், வேற எதுலையுமே பதில் கொடுக்கல. பிசாசுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும், வசனத்தை வச்சுதான் நீங்க பதில் கொடுக்கணும், புரியுதா? இப்ப எனக்கு ஒண்ணு பிசாசு எதிர வந்து நின்றுட்டு இப்படி எல்லாம் சொல்லலையே, நான் என்ன பதில் கொடுக்கிறது அப்படிங்கிறீங்களா? எனக்கு ஒண்ணு பிசாசு வந்து நின்றுட்டு இப்படி எல்லாம் உனக்கு எல்லாம் தரேன் அப்படின்னு சொன்ன சொல்லலையே, நான் என்ன சொல்றது? சொல்லலை நினைக்கிறீங்க, டெய்லி சொல்லிட்டு இருக்கிறான் உங்களுக்கு, உங்களுக்கு தான் தெரியல. அது தினமும் கிட்ட பிசாசு பேசிட்டு இருக்கிறான் தெரியுமா? தினமும் கூட பேசலாம் தெரியுமா? தெரியல நிறைய பேருக்கு. ஆண்டவருடைய சத்தமும் தெரிய மாட்டேங்குது, பிசாசுடைய சத்தமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு சத்தமும் தெரிய மாட்டேங்குது, என்னத பண்றது? ஆண்டவர் ஒரு தடவை பேசினா பிசாசு பத்து தடவை உங்களோட பேசிட்டு இருக்கிறான் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரைக்கும் பழைய மத்த நாள் மத்த ஆறு நாள் விட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன பேசினான்னு சொல்றேன். சர்ச்சுக்கு கிளம்புறீங்க, என்ன அவசரம்? எட்டு மணிக்கு எழுந்திரி, எட்டரை மணிக்கு குளி, அப்புறம் நிதானமா கிளம்பு, ஒன்பது மணிக்கு போய் சேரு, ஒன்பதரைக்கு போ, பத்து மணிக்கு போ. யார் சொன்னது? பிசாஸ். யார் சொல்றது? என்ன தெரியும், ஜெபிக்கிற படுது, தூங்கு, ரெஸ்ட் எடு. எதுக்கு பைபிள்ல ரொம்ப படிச்சுட்டு இருக்கிற? நியூஸ் பேப்பர் படி, அதை பாரு, இப்படி பாரு, ஜனம் கூட பேசு, எதுக்கு இதெல்லாம் பண்ற? இதெல்லாம் யார் பேசுறது? யார் பேசுறது? பிசாசு தான் பேசுது. பிசாசு பேசிக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல பிசாசு பேசுறது, தெரியல. பிசாசு பேசிக்கொண்டே இருக்கிறான். நம்ம என்ன செய்யல, கவுண்டர் பண்றதே கிடையாது. ஓகே, நீ சொன்னா சரி, அவ்வளவுதான். நீ சொன்னா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், அவ்வளவுதான். பிசாசு பேசும்போது கவுண்டர் பண்ணணும், சரிதா? இன்னைக்கு சர்ச்சுக்கு போலனா என்ன? ஆண்டவர் சொல்றார், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இதுல உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப நாள் புரிய சமீபத்துல தான் புரிஞ்சுது. இந்த ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை படிங்களேன், நிறைய பேர் சொல்லணும், தெரியும். எபிரேயர் 10:25 படிங்க.
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது,
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல
நாமும் விட்டு விடாமல்,
நாமும் விட்டு விடாமல்
ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்,
ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
நாளானது சமீபத்து வருகிறதை,
நாளானது சமீபத்து வருகிறதை
எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ,
எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ
அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்,
அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு,
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு
நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்ய செய்கிறவர்களாயிருந்தால்,
நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால்,
பாவங்களின் நிமித்தம்
செலுத்தத்தக்க
வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும்
விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே
இருக்கும்.
கொஞ்சம் கவனிங்க, நிறைய பேர் இதெல்லாம் கவனிக்கிறதுல, சர்ச்சுக்கு மிஸ் பண்ணாம வாங்க தவறாம வாங்க, கரெக்டா டைமுக்கு வாங்கணும். எத்தனையோ தடவை அடிச்சுக்கிறேன் நான் சொல்றேன். சிலருக்கு வந்து கம்பல்சரி டியூட்டி இருக்கும். நான் ரெண்டு விதமான கேட்டகரி இருக்குது. கம்பல்சரி டியூட்டி இருக்கும், நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும், போய் தான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாய நிர்பந்தம் இருக்கும். அவங்களுக்கு நான் இதை சொல்லல, ஏன்னா இங்க சொல்ற வார்த்தையை நான் பீஸ் பீஸா நான் பிரிச்சு காட்டுறேன், அப்ப உங்களுக்கு தெரியும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சரியா? அடுத்தது பாருங்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய், இந்த வார்த்தையை கவனிக்கணும், நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இங்கே மனப்பூர்வமாய் ஒருவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பாவம்? இது நிர்பந்தம் கிடையாது. மனப்பூர்வமாய் ஒருத்தன் பாவம் செய்கிறானா? எப்போ? சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, நியாய தீர்ப்பு அவனுக்கு வருன்றார். இங்க என்ன பாவம் சொல்லப்படுது? சபை கூடி வருதலை விட்டு விடுகிற பாவத்தை இங்க சொல்லப்படுது. நல்ல வார்த்தை ஆண்டவர், ரொம்ப ஆண்டவர் வந்து ஒரு மனுஷன் புரிஞ்சிருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, மனப்பூர்வமாய் இந்த வார்த்தை முக்கியம். சிலருக்கு கம்பல்சரி டியூட்டி இருக்குது, நான் அதனால தான் முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு வந்து அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு வரும்போது அது வந்து வேற வழியே கிடையாது, அவங்கள நான் ஒண்ணு சொல்லல. ஆனால் மனப்பூர்வமாய் கர்த்தரை தேடுகிறத ரிஜெக்ட் பண்ணிட்டு போனால் நியாய தீர்ப்பு வருங்கிறார் ஆண்டவர். இதுதான் சாதாரண விஷயம் கிடையாது. சர்ச்சுக்கு நான் நினைச்சா போலாம், நினைச்சா போகாட்டி இருக்கலாம், ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப வேணா போலாம், எப்ப வேணா வரலாம், ஜாக்கிரதை, கவனமா இருக்கணும். நியாய தீர்ப்பு வருங்கிறார் ஆண்டவர் பைபிள்ல. விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கனை இறங்குன்றார். பைபிள் சாதாரண புக் இல்ல, பயங்கரமான புக் இது, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால ஆண்டவருடைய காரியங்கள் இருக்குது. அதனாலதான் சொல்றேன், பிசாசு பேசலான்னு சொல்றது என்னத்துக்கு? பணத்துக்காக, சொந்த காரியத்துக்காக சர்ச்சுக்கு வரத விட்டுட்டு நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா சொல்றேன், கர்த்தர் அந்த காரியத்தை ஊதி போடுவார், நியாய தீர்ப்பு வரும். ஆண்டவர் நமக்கு முக்கியம். இந்த பாவம், இங்க பாவம் சொல்ற வார்த்தை ஏதோ விபச்சாரம் அசுத்தமான பாவம் கிடையாது, சபை கூடி வருதலை விட்டு விடுகிற பாவத்தை தான் இங்க சொல்றார். அதைத்தான் பாவங்கிறார். பாவம் நம்ம நினைச்சோம், எல்லாம் ஒன்னு அசுத்தமான ஏதோ பாவம், அதை தான் நம்ம நினைப்போம். இல்ல, இதுதான் இங்க பாவம் சொல்லப்படுது. புரியுதா? கர்த்தருடைய காரியத்தை ஈஸியா எடுத்துக்கொள்ள கூடாது, சீரியஸா இருக்கணும், கர்த்தருடைய காரியம் எதைக்குமே சொல்றேன், சீரியஸா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல பிசாசு நம்ம லைஃப்ல பேசிட்டே தான் இருப்பான், எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களை பேசிட்டே தான் இருப்பான். ரெசிஸ்ட் பண்ணணும். நீங்க எதுக்கு போகணும் அப்படின்னு பேசலாம், இன்னைக்கு எதுக்கு சர்ச்சுக்கு போறேன், இருந்துற வீட்டுல இருந்துற, லேட்டா போயேன் சொல்லணும். சபை கூறி விடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் அப்பாலபோ சாத்தனு சொல்லணும். இதுதான் வசனத்தை வச்சு யூஸ் பண்ணி கவுண்டர் பண்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாவ எண்ணம், ஒரு தவறான காரியம் செய்ய தூண்டுதான், அதுக்குரிய வசனத்தை சொல்லி நீங்க கவுண்டர் பண்ணணும். அதை விட்டுட்டு முடிஞ்சு போச்சு கதை. வசனத்தை வச்சுதான் எல்லா சோதனையும் கவுண்டர் பண்ண,
எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது, அதை வச்சு கவுண்டர் பண்ணீங்கன்னா ஜெயிப்பீங்க. விட்டுட்டீங்கன்னா அடிதான் கிடைக்கும், ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். கவனமா இருக்கணும். சர்ச் கூடி வர்றதுக்கு மட்டும் இல்ல, ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இது எனக்கு போனவாறு இந்த காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அதனாலதான் இப்ப நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொன்னேன். இது நான் மெசேஜுக்காக கொண்டு வரல. போனவாறு இந்த சத்தியத்தை எனக்கு, இந்த வசனத்தை நான் எத்தனையோ முறை படிச்சிருக்கேன், ஆனா போன வாரம் அதோட உண்மையான பேக்ரவுண்ட் எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் இப்ப ஃப்ரெஷ்ஷா சொல்றேன் அந்த காரியத்தை. எந்தெந்த காரியத்தையும் சொல்ற வசனத்தை வச்சு கவுண்டர் பண்ணி பிசாசு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வசனத்தை வைத்து ஜெயிக்கிறவன் தான் ஜெயம் பெற்று பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். இந்த உலகத்துல பிசாசை நம்ம பணிந்து கொடுக்கிற அவன் சொல்றதுக்கெல்லாம் எஸ் எஸ் தலையாட்டிட்டு இருந்தோம்னா அவன் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். இதுக்கு மேல நான் பிரசங்கிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறதை நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆகினால் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். வேத வசனத்தை இப்படிதான் யூஸ் பண்ணணும், இப்படித்தான் யூஸ் பண்ணணும். வாக்கு தத்தங்களை தேடி தலையக்கூடாது. வசனத்தை கற்றுக்கொள்ளணும், வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒப்புக் கொடுக்கணும். வசனத்தை வைத்து நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசை வீட்டி வெட்டி வீழ்த்தி கொண்டே இருக்கணும். இப்படித்தான் பைபிள் ஹேண்டில் பண்ணணும். இதுக்குதான் பைபிள், இதைத்தான் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இப்படி யூஸ் பண்ண தான் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Thank you, Jesus. கத்திருந்த காலை நேரத்திலும் இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் மிகவும் கூர்மையான, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்திலும் அதிக கருக்கானதான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது எல்லா பக்கத்திலையும் நம்மை வெட்டி வீழ்த்தும். போக்கு சொல்வதற்கு இடமே இல்லை. பலவானுடைய கர்த்த நம்மை பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டையொன்னார். ஆண்டவர் நம்மை அப்படி வைத்திருக்கும் பொழுது நாம் எவ்வளவாய் கவனமா இருக்கணும். பயங்கரமான பராக்கிரமசாலி நமக்கு தன் கையில் வச்சிருக்கிறார். அந்த பட்டயத்தை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். வேத வசனம் ஒரு பட்டயம். அந்த பட்டயத்தை போல் நம்முடைய வாழ்க்கை இருந்தாதான் நம்மை ஆண்டவர் தன் கரத்தில் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேத புத்தகத்தை கையில வச்சிருக்கிறீங்க. கையில மட்டும்தான் இருந்தா என்ன பிரயோஜனம்? வீட்டில் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? வசனத்தை கையாளுகிற முறை தெரியலனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வசனத்தை கையாளுகிற முறை தெரியாவிட்டால் மிகவும் ஆபத்து. வசனத்தை வச்சுதான் பரலோகத்துக்குள்ள என்றாக முடியும் என்று அன்றைக்கு ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். அதுதான் நமக்கும் சொல்லிட்டார். வசனத்தை வச்சுதான் பரலோகத்துக்குள்ள என்டராக முடியும். வேற எந்த விதத்திலையும் என்டராக முடியாது. வசனத்தை வச்சுதான் என்டராக முடியும். வேத புத்தகத்தை இயேசு கிறிஸ்து எப்படி கையாண்டார் என்பதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அவர் அப்படி கையாள வேண்டிய அவசியமே இல்லை. அவரே தேவனுடைய வார்த்தை, ஆனாலும் அவர் வசனத்தை எப்படி கையாண்டார், வசனத்தை அவர் எப்படி கையாண்டார், நமக்கு முன்மாதிரியாய் இருக்கும்படி அவர் அதை கையாண்டு காண்பித்தார். 12 வயதுள்ளவராய் இருக்கும் பொழுது வசனத்தை அவர் கற்றுக்கொண்டார். வேத புத்தகம் கற்றுக்கொள்ள வேண்டிய புத்தகம். சும்மா வாசி தூக்கி போட்டுட்டு போறதில்லை. கற்றுக்கொள்ளணும். ஏன் அதை கற்றுக்கொள்ளணும்? கண்டிப்பா கற்றுக்கொள்ளணுமா? ஆமா. ஏன்? அது பிதாவுக்கு அடுத்த காரியம். அது உங்க சொந்த விஷயமானால் நீங்க விரும்புகிறபடி முடிவெடுக்கலாம். இது உங்கள் சொந்த விஷயம் கிடையாது, இது ஆண்டவருடைய விஷயம். முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்களாக முடிவெடுக்க உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அதை தெரியாம வந்து என்னை கூப்பிடுறீங்களே. அதைத்தான் இயேசு திருப்பி கேட்டார்.
இது உங்களுடைய காரியமா இருந்தா உங்க பின்னாடி நான் ஓடி வந்திருப்பேன், என் இஷ்டப்படி உங்க விருப்பப்படி நான் செய்வேன். இது உங்க காரியம் இல்ல, என் பிதாவுக்குரிய காரியம், அதை நான் கம்பல்சரியா செஞ்சே ஆகணும். இதுல யாரும் குறுக்கிட முடியாது, என் பிதாவுக்குரிய காரியம் இது, நான் அதை கம்பல்சரியா செஞ்சாகணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை பதில். இரண்டாவது, தன் 30வது வயதிலே தேவாலயத்திலே வந்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் கொடுக்கப்பட்ட பொழுது தான் அபிஷேகம் பெற்று தன் வாழ்க்கையில் நிறைவேறின அந்த வேத வசனத்தை எடுத்து வாசித்து, நீங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியங்கள் இன்றைய தினம் நிறைவேறிற்று, என் வாழ்க்கையில நிறைவேறிடுச்சு. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில எத்தனை வசனம் நிறைவேறி இருக்குது, எத்தனை வசனம் நிறைவேறாம இருக்குது? படிக்கிறீங்க, பைபிள் படிக்கிறோம்னு சொல்றோம், வாழ்க்கையில நிறைவேறிச்சா? சும்மா நான் பைபிள் படிச்சேன் பிரசங்கம் கேட்டேன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நானும் வந்து பிரசங்கம் கேட்கிறேன், நானும் பைபிள் படிக்கிறேன், அர்த்தமே கிடையாது. அதுல எத்தனை வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்குது, அதுதான் காரியம். உங்க வாழ்க்கையில எத்தனை வசனம் நிறைவேறி இருக்குது? நிறைவேறுவதற்கு தேவை கமிட்மெண்ட், அதுக்குரிய ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், அப்பதான் நிறைவேறும். பிடிச்ச வசனத்தை டிக் பண்றது, பிடிக்காத விஷயத்தை ரிஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை மரணம் மனுஷீகத்தில் அவருக்கே பிடிக்கலதான், அது உண்மைதான். அதனாலதான் அவர் அப்படி ஜெபிச்சார், அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும். ஆனாலும் அதையும் தாண்டி ஏன் அவர் அதுல போனாரு? என்னை குறித்து எழுதி இருக்குது, அதை நடக்கணும். அது எனக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலன்றது அது அப்புறம். என்னை குறித்து எழுதி இருக்கிற வேத வாக்கி என் வாழ்க்கையில நடக்கணும், அதுதான் முக்கியம். அது எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது அப்புறம். உங்களுக்காக, உங்களுக்காகவே எழுதி கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்தை உங்கள் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை பற்றி உங்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் வேத புத்தகம். அது நிறைவேற வேண்டும் உங்க வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளிலும் வசனங்கள் நிறைவேறணும். பிடிச்சிருக்குது பிடிக்கல் என்றதெல்லாம் பேச்சே கிடையாது, நிறைவேறணும், நிறைவேறணும். நீங்க அதுல சாய்ஸ் எடுக்க முடியாது, பைபிள்ல சாய்ஸே கிடையாது. தெரியுமா, இது உலக எக்ஸாம் கிடையாது, சாய்ஸுக்கு இது சாய்ஸே கிடையாது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், சாய்ஸே கிடையாது விடுறதுக்கு. 100% அதை நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். மூணாவது, பிசாசு 3 முறை அவரை சோதிக்க வந்த பொழுதும் 3 முறையும் வசனத்தை வச்சு தான் அவர் ஹேண்டில் பண்ணார். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷம் பிசாசு பேசிட்டு இருக்கிறான் இல்ல? ஆண்டவருடைய காரியத்துக்கு விரோதமா எவ்வளவு பேசலாம்? என்னைக்காவது வேத வசனத்தை வச்சு அதை கவுண்டர் பண்ணீங்களா? இல்லவே இல்லையே. அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு உட்காந்து இருந்தா எப்படி பரலோகத்துக்கு வர்றது? அவன் சொல்றதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி பரலோகத்துக்கு வர்றது? அவன் சொல்றதுக்கு எஸ் சொன்னா கண்டிப்பா உலகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் எழுதி கொடுக்கிற கேரண்டி, உலக பிரகாரமா உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், நல்ல ட்ரெஸ் கிடைக்கும், இது என் வீடு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினீங்கன்னா எல்லாம் கிடைக்கும், ஆனா பரலோகம் மட்டும் கிடைக்காது. எல்லாம் கிடைக்கும், உலகத்தில் எல்லாம் கிடைக்கும், பரலோகம் மட்டும் கண்டிப்பா கிடைக்காது. அவன் சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறான், கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு காரியத்தையும் அவனுக்கு அப்போஸ் பண்றது கிடையாது. உலகத்தில் எல்லாமே கிடைக்கும், ஆனா பரலோகம் மட்டும் கிடைக்காது. தேவ பிள்ளைகள் உணர்வடைய வேண்டும். இது கடினமான உபதேசமாகத்தான் தோணும், ஆனால் இதுதான் நித்திய ஜீவனுக்குள் நடத்தும். இந்த வசனத்தை எனக்கு கர்த்தர் பேச சொன்னார், நான் பேசிட்டேன், அவ்வளவுதான். என் காரியத்தை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு சொன்னதை ஆண்டவர் சொல்லி, சொல்ல சொன்னதை நான் சொல்லிட்டேன். ஆண்டவருடைய சமூகத்திற்கு அந்த ஆண்டவரே மது பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், இந்த முதல் வாரத்தில் என்ன சொல்லணும்னு கேட்கும் போது எனக்கு ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன், கலப்படம் இல்லாமல் சொல்லி முடிச்சாச்சு. ஆண்டவர் இந்த காரியத்திற்கு நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே. இந்த வேளையிலும் எங்களை இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் இந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைங்க அப்பா. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல விட்டுவிடும் போது அது விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை அவர்கள் மேல் கொண்டு வரும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இந்த கடுமையான எச்சரிப்புகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பேசட்டும். சத்தியத்தை அறிந்த பிறகும் மனப்பூர்வமாய் இப்படி செய்யும் பொழுது அது எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறதே. தேவ பயத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்க, தேவ பயத்தை தாங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. உங்களுடைய பிள்ளை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நீங்க மகிமைப்படுங்க. உமக்கு முதலிடம் கொடுத்து வாழ உதவி.